الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه رواه البخاري கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட இந்த ஹுத்துபாவுடைய உரையில் அறிஞர் பெருமக்களும் கருத்து வேறுபாடுகளும் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அதில் நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஹதீஸுகள் விஷயத்தில், அதாவது ஒரு ஹதீஸ் கூடும் என்றும் இன்னொரு ஹதீஸ் அதற்கு மாற்றமாக கூடாது என்றும் வருகிற போது இமாம்கள், சஹாபாக்கள், அறிஞர்கள் எந்த முடிவுக்கு வந்தாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஹுத்பாவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால கருத்து வேறுபாடு வந்து மார்க்க விஷயத்தில், மார்க்க மசாயில்கள், சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் வரும், வரதான் செய்யும், அதான் யதார்த்தங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1884 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 3வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் வந்து பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், உஹது போர் என்பது திணிக்கப்பட்ட முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு போர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஏன் என்று சொன்னால், உஹது மலை எங்க இருக்கிறது? மக்காவில, மதீனாவில? மதீனாவில இருக்கிறது. அப்ப படை திரட்டி கொண்டு மக்காவாசிகள், மக்காவுடைய காவிர்கள் போருக்காக மக்காவிலிருந்து எங்க வர்றாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப மதீனாவிற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை அழித்து விட வேண்டும், இஸ்லாமிய குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற பயங்கரமான ஒரு திட்டத்தோடு வர்றாங்க. வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கு முந்தி ஹிஜ்ரி 2வது ஆண்டு பத்ர் போர் நடந்ததா இல்லையா, இந்த பத்ர் போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. 70 காவிர்கள் பத்ர் போரில் கொல்லப்பட்ட வரலாறுகளை நீங்கள் படித்திருக்கலாம். உதாரணமாக அபூஜஹிலை வைத்துக் கொள்ளுங்கள். அபூஜஹில் எந்த போரில் கொல்லப்பட்டான்? பத்ர் போரிலிருந்து கொல்லப்பட்டான். அப்ப அபூஜஹில் உள்பட அபூஜஹிலை போன்று பயங்கரமான எதிரிகள் இதில் 2வது ஆண்டு நடந்த பத்ர் போரில் கொல்லப்பட்ட காரணத்தால் அதற்கு பழி தீர்ப்பதற்காக அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 3வது வருஷம் என்ன பண்றாங்க, படை திரட்டிக்கிட்டு மக்கா மதீனாவுக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. அப்படி வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட மசூரா பண்ணி அவங்களை வந்து உள்ள உற்ற வேண்டாம், நம்ம வந்து மதீனா விட்டு வெளியே போய் அங்கேயே தடுத்து என்ன செய்வோம், போர் செய்வோம் அப்படின்னு போறாங்க. அப்படி போகிற போது ஏறக்குறைய போன மக்கள் முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் சுமார் 1000 பேர். எத்தனை பேர் போறாங்க? 1000 பேர் வந்து உகது போருக்காக முஸ்லிம்கள் திறப்புல போறாங்க. அதில் 1000 பேரில் 700 பேர் தான் சஹாபாக்கள், பாக்கி இருக்கக்கூடிய 300 பேரு முனாபிக்குகள். சரியா? முனாபிக்குகளும் சஹாபாக்களை போன்று நாங்களும் களிமா சொல்றோம், நாங்களும் முஸ்லிம்கள், நாங்கள் உகது போருக்கு வர்றோம் அப்படின்னு சஹாபாக்களோடு சேர்ந்து கொண்டு அந்த 300 பேர் சேர்ந்து போறாங்க. ஏன் அப்படி போனாங்க? ஏற்கனவே போன வருஷம் ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் போர் நடந்தது, முஸ்லிம்கள் வெற்றி கொண்டாங்களே, ஏராளமான கனிமத்து பொருள் கிடைத்தது. அப்ப அந்த கனிமத்து பொருளுக்காக, அந்த செல்வத்திற்காக அந்த 300 முனாபிக்குகள் சேர்ந்து என்ன பண்றாங்க, உகது போருக்கு வர்றாங்க. அப்படி உகது போருக்கு வந்து போருக்கு முன்னால் சஹாபாக்கள் வேவு பார்ப்பார்கள், இங்கு இங்கிட்டு பார்ப்பாங்க, அங்கிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற போது முனாபிக்குகள் புரிந்து கொண்டார்கள், பயங்கர கூட்டமாக இருக்கிற இது வந்து வேற 1000 பேரு, அங்கே பலாயிரம் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு மோதினால் நம்மால் தாங்க முடி நிலை குறைந்து போய்விடுவோம் என்பதை அந்த முனாபிக்குகள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு பாதியிலேயே என்ன பண்றாங்க, அந்த 300 முனாபிக்குகளே போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு நாங்க வந்து போர் செய்ய மாட்டோம், நாங்க மதீனாவுக்குள்ள போயிடும், இன்ன நபிகள் நாயகத்தை ஏமாற்றிவிட்டு முஸ்லிம்களை ஏமாற்றிவிட்டு போர்க்களத்தில் இந்த ஏமாற்றுவது துரோகம் எங்க பண்றாங்க, போர்க்களத்தில் துரோகம் பண்றாங்க, போர்க்களத்தில் துரோகம் செய்துவிட்டு மதீனாவுக்கு வந்து வந்துடுறாங்க. இப்படியுமாக போர் முடிகிறது, உகதுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களுக்கு பயங்கரமான தோல்வியோடு என்ன செய்கிறது, போர் முடிகிறது. முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட மசூரா பண்ணாங்க. என்ன மசூரா, இந்த மாதிரி அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு வாழக்கூடிய ஒரு முனாஃபிக் முனாஃபிக்குடைய தலைவன், அவருடைய தலைமையில் 300 முஸ்லிம்கள் முனாஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் பின்தங்கி விட்டார்கள், போர்க்களத்தில் ஏமாற்றி துரோகம் செய்து விட்டார்கள், அவர்களை என்ன செய்வது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, மசூரா பண்றாங்க. அப்படி மசூரா பண்ணும்போது சில சஹாபாக்களுடைய கருத்து என்ன என்று சொன்னால், என் அருமை அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த முனாஃபிக்குகளை கொலை செய்ய வேண்டும், எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்க என்ன செஞ்சிடறோம், போல கொலை செஞ்சிடறோம் என்று பல சஹாபாக்கள் கொலை செய்ய சொல்றாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அவர்களை கொலை செய்ய கூடாது, ஏன் என்று சொன்னால் அவர் முனாஃபிக்குகளாக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லியிருக்கிறார்கள், எனவே என்ன பண்ணக்கூடாது, அவங்கள கொலை செய்யக்கூடாது. அவ பாதி சஹாபாக்கள் கொலை செய்ய வேண்டும் என்றும் மீதி சஹாபாக்கள் கொல்லக்கூடாது என்று சஹாபாக்கள் ரெண்டு கருத்தாக என்ன பண்றாங்க, கருத்துக்களை சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற போது திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 88வது வசனம் அருளப்படுகிறது, பமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபேதைனி, உங்களுக்கு என்ன ஆயிற்று, முனாஃபிக்குகள் விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் நீங்க சொல்றீங்களே என்று சஹாபாக்களை பார்த்து என்ன பண்றான், அல்லாஹ் கேள்வி கேட்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அவ சஹாபாக்கள் இந்த முனாஃபிக்குகள் விஷயத்துல ரெண்டு கருத்து கொண்டாங்களா இல்லையா, ரசூல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்ன கொலை செய்ய சொன்னாங்களே, சில சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொலை செய்ய வேணாம் நாங்களே, இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்கள் ஒரு காலத்தில் திருந்துவார்கள், ஒரு பேச்சுக்கு திருந்தாவிட்டாலும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடும் என்று சொன்னாங்களே, இதை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்றாங்க, ரெண்டு துஆ செய்றாங்க. அந்த ரெண்டு துஆவையும் இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 1885வது ஹதீஸாக இந்த ரெண்டையும் சொல்றாங்க, இன்னஹா தன்ஃபிர் ரிஜால கமா தன்ஃபி நாரு அல் ஹபத் அல் ஹதீத, நிச்சயமாக மதீனா என்பது கெட்டவர்களை வெளியேற்றிவிடும், மதீனமா நகரம் என்ன செய்யுமா, கெட்டவர்களை வெளியேற்றிவிடும். எப்படி வெளியேற்றும் என்று சொன்னால், நெருப்பு எப்படி இரும்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை அந்த துருக்களை நெருப்பு வெளியேற்றி விடுகிறதோ அது மாதிரி மதீனா என்ன செஞ்சிரு, கெட்டவர்களை வெளியேற்றிவிடும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும் மஜ்அல் பில் மதீனா, அல்லாஹ்வே எங்களுக்கு நீ மதீனாவில் பரக்கத் செய்வாயாக, அல்லாஹ்வே நீ எங்களுக்கு மதீனாவில் பரக்கத் செய்வாயாக. எப்படிப்பட்ட பரக்கத்தை என்று சொன்னால், லியா ஃபை மா ஜஅல்த பி மக்கா மினல் பரக்கா, மக்காவில் செய்த பரக்கத்தை விட மதீனாவிலே இரண்டு மடங்கு பரக்கத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகர்கள் பண்ணாங்க. அந்த மக்களை தண்டிக்காமல், அந்த மக்களை கொலை செய்யாமல் மதீனாவுக்காக பரக்கத்துக்காக என்ன பண்ணாங்க, துஆ செய்து விட்டு அப்படியே முடித்து விட்டார்கள் என்கிற இந்த வரலாற்று செய்தியை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த போர்க்களத்தில் துரோகம் பண்ணாங்களே, துரோகம் பண்ணக்கூடிய அந்த முனாஃபிக் துரோகிகளை என்ன செய்வது என்கிற மசூராவில் நபிகள் நாயகத்திற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததா வரலையா, அப்படி வந்தது என்ற காரணத்தால் நபிகள் நாயகம் யாரையும் கணிந்து கொண்டார்களா, அல்லது இந்த சஹாபாக்கள் அவர்களை கணிந்து கொள்ளது, அந்த சஹாபாக்கள் இவர்களை கணிந்து கொண்டது, இப்படி கணிந்து கொண்டு அதை ஒரு பகையாக ஒரு துவேஷமாக மாற்றவில்லை என்பதற்கு இந்த ஹதீஸுகள் இந்த வரலாறுகள் சான்றா இல்லையா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா, ஹதீசுகள்ல மாறுபட்ட சில ஹதீசுகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இபாதத்து விஷயமாகவே நாம் பேசலாம். முதல்ல இந்த தொழுகை ஆரம்பிக்கிறோமா இல்லையா, தொழுகையில சத்தமாக ஓடக்கூடிய தொழுகையில அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி ஓத வேண்டிய சனா என்று சொல்ல கூறாமல் இல்லையா? அல்லாஹும்மா பாயிது பையினி என்கிற துவாவையும் அல்லது வஜ்ஜகத்து வஜிகியில் இல்லதி பதர சமாவாத்தி அதன் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? தொழுகையில தக்பீர் கட்டி அதான் ஓதுவார். இதை ஓதிவிட்டு அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்பதை சப்தமிட்டு ஓத வேண்டுமா மெதுவாக ஓத வேண்டுமா என்கிற விஷயத்தில் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் எது? பிஸ்மில்லா. பிஸ்மில்லாத முதல் ஆயத்து அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூராங்கிறமே அல்ஹம்து சூராவுடைய முதல் ஆயத்து என்ன? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். குல்ஹுவல்லாஹ் சூராவுடைய முதல் ஆயத்து என்ன? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அலிஃப் லாம் மீம் என்று பேசுகிறோமே, முதல் ஆயத்து என்ன? பிஸ்மில்லாஹி ரஹ்மான். அதனாலதான் நம்ம நாட்டுடைய குர்ஆன்ல பாத்தீங்களாக்கு பிஸ்மில்லான்னு போட்டு ஆயத்து ஒன்னுன்னு போட்டிருக்க மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆயத்து ஒன்னுன்னு போட்டிருப்பாங்க. நீங்க சவுதியில இருக்க பாத்தீங்களா, அந்த குர்ஆனை நீங்க படிச்சு பாத்தீங்களாக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஆயத்து ஒன்னு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆயத்து என்ன, ரெண்டு அதான் கரெக்ட். அப்ப ஒவ்வொரு ஆயத்துக்கும் பிஸ்மில்லா என்ன, அதான் முதல் வசனம். இதை அழகா சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு சூராவுக்கு முன்னாலும் ஜிப்ரீல் மூலமாக எனக்கு வகையாக பிஸ்மில்லா அருளப்பட்டது. இந்த பிஸ்மில்லாவை கொண்டுதான் முந்தைய ஒரு சூரா முடிந்து விட்டது, அடுத்த ஒரு சூரா ஆரம்பிக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்களே. அப்ப பிஸ்மில்லா என்பது என்ன? வஹி. சூரத்து தௌபாவை தவிர சூரத்து தௌபாவில் மாத்திரம் அது என்ன வரல, பிஸ்மில்லா வராமல் நேரடியாக பராத்து மினல்லாஹி ரசூலிஹி என்று அருளப்பட்டது. இது நபிகள் நாயகம் தெளிவா சொல்லி காட்டுறாங்களே. அப்ப பிஸ்மில்லா என்பது என்ன? ஒரு ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்ஹம்து சூராவுடைய முதல் ஆயத்து என்ன? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதை தொழுகையில சத்தமிட்டு ஓதுவதா மெதுவாக ஓதுவதா என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லையா, மாறுபட்ட ஹதீஸுகள் உள்ளனவா இல்லையா? உதாரணமாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதை சப்தமிட்டுத்தான் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள், அப்படி சொல்லக்கூடிய இமாம்களை நான் பதிவு செய்வது என்று சொன்னால், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லாவை நீங்கள் சத்தமிட்டு ஓத வேண்டும். ஜுமாவுடைய தொழுகை ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லா என்ன செய்யணும், சத்தமிட்டு ஓத வேண்டும். அதே மாதிரி மகளிருடைய முந்தைய ரெண்டு ரக்காத்து சத்தமா என்ன செய்யணும், ஓதனே. இசாவுக்கு முந்தைய ரெண்டு ரக்காத்து பிஸ்மில்லா சத்தம் ஓதனே. பஜருக்கு ரெண்டு ரக்காத்து என்ன செய்யணும், சத்தம் ஓதனே என்று சொல்லக்கூடிய அப்படி இப்படி மக்கள் கிடையாது. அபூ ஹுரைராவை போன்ற, இபுன் அப்பாஸை போன்ற, இமாம் ஷாஃபியை போன்ற பெரிய பெரிய இமாம்களும் சஹாபாக்களும் இதை சொல்றாங்க. சொல்லிவிட்டு பிஸ்மில்லாவை நாங்கள் சத்தமாக ஓத வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய ஜாமியுத் திருமிதியில 228 ஹதீஸ பதிவு பண்ணிருக்கிறாங்களே, அந்த ஹதீஸ் தான் ஆதாரம். என்ன ஹதீஸ்? இப்னு அப்பாஸ் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃப்தஹு ஸலாத்தஹு பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், பிஸ்மில்லாவை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர், அல்லாஹு அக்பர் சத்தமா கேட்க, அல்லாஹு அக்பர் சத்தமா கேட்டு போட்டு ரசூலுல்லாஹுடைய அடுத்த எது சத்தமா கேட்க, பிஸ்மில்லா தான் சத்தமா கேட்க. இவன் அப்பா சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹுக்கு பின்னாண்டு தொழுவேன். அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹுக்கு பின்னாண்டு தொழுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுவார்கள். தக்பீர் கட்டி ஓத வேண்டிய சனாவை மெதுவாக ஓதுவார்கள். சனாவை மெதுவாக ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்க மாட்டார்கள். எப்படி ஆரம்பிப்பாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்தார்கள். இந்த காரணத்தால் இந்த பிஸ்மில்லா என்பதை நீங்கள் சத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி. அதனாலதான் இந்த ஷாஃபி மஹல்லாங்கிறாங்க. நீங்க ஷாஃபி மஹல்லாவில போய் பாத்தீங்களாக்கு என்ன செய்வாங்க, அந்த அல்ஹம்து சூராவுக்கு முன்னால பிஸ்மில்லாஹி சப்தமிட்டு ஓதுவார்கள். அப்படி ஓதலாம், ஓத வேண்டும் என்று இது பக்காவான சஹிஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை முன்வைத்து பேசுறாங்க. அதே சமயத்தில் இன்னும் சில சஹாபாக்கள் சில இமாம்கள் சொல்றாங்க, இல்லை பிஸ்மில்லாஹை மெதுவாக ஓத வேண்டும், ஓதனங்களை மாத்துக்கிறது இல்ல, சத்தமா மெதுவா என்கிற விஷயத்துல பிஸ்மில்லாஹை மெதுவாக ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் யாருன்னு சொன்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹ் என்ன செய்யணும், மெதுவாக தான் ஓதணும். சரியா, அபு ஹுரைரா இப்னு அப்பாஸ் எல்லாம் சத்தமா ஓத சொல்றாங்க, அபூபக்கர் உமர் இமாம் அஹ்மத் சொல்றாங்க பிஸ்மில்லாஹ் மெதுவா ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அதற்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ முன் வைக்கிறாங்க. அப்துல்லா பின் முகஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இமாம் திருமிதி அவர்கள் தன்னுடைய ஜாமிய திருமிதியில 227 ஹதீஸாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்துல்லா பின் முகஃபர்ங்கிற ஒரு சஹாபி, இவருடைய ஒரு பையன் ஒரு மகன் யசீத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, யசீத் வந்து ஒரு தாபியே, யசீதுடைய வாப்பா யாரே, அப்துல்லா பின் முகஃபர், அவர் தான் யசீதுடைய வாப்பா. அப்ப யசீத் என்று சொல்லக்கூடிய இந்த தாபியே சொல்ல வைக்கிறார், அவருக்கு பின்னால வாப்பா அப்துல்லா பின் முகஃபர் இன்னும் பல சஹாபாக்களா சொல்லுறாங்க, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்ன, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சத்தமாக ஓதுகிறார். தொழுகையில சத்தமா செய்யறாரு, இவர் ஓதுறாரு. இவர் ஓதி முடிச்சு தொழுகையை முடிச்ச உடனே வாப்பாக்கார் இருக்கிறாரு, வாப்பா யாரு, அப்துல்லா பின் முகஃபர், அவரு துணுவச்ச மகன் எழுதி இருக்கிறாரு, மகன் கிட்ட சொல்லுவாரு, ஐ புனைய, என் அருமை மகனே, முஹதஸுன் வையாக வல் ஹதஸ், நீங்கள் பிஸ்மில்லாஹி சத்தமிட்டு ஓதுவது புதிதாக உருவாக்கப்பட்டது, இது ஒரு பிதாத்து, இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம். மகன் வந்து சத்தமா ஓதினாருங்க, வாப்பாக்கர் என்ன பண்ணாரு, அப்படி செய்யாது, அது புதுசா உருவாக்கப்பட்ட பிதாத்து, செய்ய வேணாம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அவர் ஒரு சான்றை முன்வைக்கிறார். வக்கது சல்லைத்து மஹநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரோடு தொழுதேன், யாருக்கு பின்னால் தொழுதேன் சொன்ன, யாருக்கு பின்னால் தொழுதேன், நபிகள் நாயகத்திற்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன். நபிகள் நாயகம் மாத்திரமல்ல, அபூபக்கர் உமர் உஸ்மான், ரசூலுல்லாஹ் துலுவைக்கு நான் தொழுதிருக்கிறேன், அபூபக்கர் துலுவைக்கு, உமர் துலுவைக்கு, உஸ்மான் துலுவைக்கு நான் தொழுதிருக்கிறேன். அவர்கள் யாருமே பிஸ்மில்லாஹை சத்தமாக ஓதவில்லை. எனவே ஃபலா தகுல்ஹா, நீயும் என்ன செய்யாதே, பிஸ்மில்லாஹை சத்தமாக ஓதாதே என்று அப்துல்லா பின் முகஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அப்ப ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் தொழுகையை ஆரம்பிப்பது பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பித்தார்கள் இல்லையா, சொல்றது வந்து அபூ ஹுரைரா சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹி சப்தமாக ஓத மாட்டார்கள் சொல்றது அபூபக்கர் மாதிரியான பெரிய சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், அபூ ஹுரைராவுடைய கருத்துக்கும் அபூபக்கருடைய கருத்துக்கும் மாற்றம் இருக்கிறதா இல்லையா, இமாம் ஷாஃபியுடைய கருத்துக்கும் இமாம் அகமதுடைய கருத்துக்கும் மாற்றம் இருக்கிறதா இல்லையா, அப்படி ஏன் மாற்ற வர்றாங்க? ஒரு ஹதீஸ் இதை சொல்லுங்க, பிஸ்மில்லா சத்தம் ஓத சொல்லுது, இன்னொரு ஹதீஸ் என்ன, பிஸ்மில்லா முதலாவது சொல்லுது என்ற காரணத்தால், இந்த ரெண்டு ஹதீஸ்களும் சஹிஹான ஹதீஸ் என்ற காரணத்தால் பிஸ்மில்லாஹை சப்தமாக ஓதுவதும் கூடும், சப்தம் இல்லாமல் ஓதுவதும் கூடும். இப்பதான் இதுதான் மார்க்க, ஒரு பள்ளிவாசலுக்கு போறீங்க, அந்த பள்ளிவாசல் இமாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சத்தமாக ஓதினாரு, இது கூடாது தப்பு என்று நீங்கள் சந்தைக்கு போக தேவையில்லை. இன்னொரு பள்ளிவாசி இமாம் எதுவாக ஓடுறாரு, அதுவும் என்ன செய்ய கூடும், ரெண்டுக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்காது என்பதற்கு இந்த ரெண்டு ஹதீஸ்களும் சான்றா இல்லையாக. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கு, மலஜலம் கழிக்கிற போது கிபுராவை நீங்கள் முன்னோக்க வேண்டாம் பின்னோக்கு விதானமாக, இமாம் திருமிதி தன்னுடைய ஜாமிய திருமிதி என்ற அதே கிதாபுல 8வது ஹதீஸா பதிவு பண்றாங்க, இதா ராயித்துமுல் ஹாயித, நீங்கள் மலஜலம் கழித்தால் ஃபலா தஸ்தக்பிலுல் கிபலத வலா தஸ்தத்பிருஹா வலா தஸ்தத்பிருஹா, நீங்கள் கிபுலாவை முன்னோக்கவும் வேண்டாம் கிபுலாவை பின்னோக்கவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்ப இதை வச்சு மலஜலம் கழிக்கும் போது கிபுலா முன்னோக்க பின்னாக்க கூடாதுங்கிறது வந்து நிறைய இமாம்கள் சொல்றாங்க. சொல்லக்கூடிய முக்கியமான இமாம்கள்ல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க, நீங்க எந்த இடத்தில் மலஜலம் கழிச்சாலே என்ன செய்யக்கூடாது, கிபுலாவை முன்னோக்கி பின்னோக்கி கழிக்க கூடாது என்று பல இமாம்கள் சொல்றாங்க. முக்கியமா சொல்லக்கூடிய இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி என்ன சொல்றாங்க சொன்னா, இல்ல மலஜலம் நீங்கள் கழிக்கிற போது கிபுலாவை முன்னோக்கி பின்னோக்கி கழிக்கலாம், அனுமதி தர்றாங்க, கழிக்கலாம் என்று சொல்லிவிட்டு எங்கே கழிக்கக்கூடாது தெரியுமா? வெட்டவெளி மைதானமாக இருந்தால் நீங்கள் கிபலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ கழிக்கக்கூடாது. வெட்டவெளி மைதானம் இல்லாமல் நாலு பக்கம் சுவர் எழுப்பப்பட்ட பாத்ரூம் இருக்கிற பாத்ரூம் மாதிரி நாலு பக்கம் சுவர் எழுப்பப்பட்ட ஒரு பாத்ரூமாக இருந்தால் அங்கே செஞ்சுக்கலாம். நீங்கள் கிபலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலஜலம் கழித்துக் கொள்ளலாம். அது தப்போ தலையோ இல்லை என்று சொல்றது யாரு? இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு அனுமதி தர்றாங்க. இதுக்கு அனுமதி தந்துவிட்டு அவர்கள் அவராக அனுமதிக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ பதிவு பண்றாங்க. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல 11வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அப்துல்லா பின் உமருடைய அக்கா, அப்துல்லா பின் உமருடைய அக்கா யாரு? ஹப்சா இல்லையா? ஹப்சா வந்து இப்னு உமருக்கு யாரு? அக்கா. ஹப்சா வந்து ரசூலுல்லாஹிக்கு யாரு? மனைவி. புரியுதா? அதாவது உமரு, உமருடைய மகள் ஹப்சா, உமருடைய மகன் யாரு? இப்னு உமர். ஹப்சாவை திருமணம் செய்து கொண்டது யாரு? நபிகள் நாயகம். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிடைய வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்றதை விட யார் வீட்டுக்கு போறாங்க? அக்கா வீட்டுக்கு போறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அக்கா வீட்டுக்கு போறாங்க. சொந்த அக்கா, அக்கா வீட்டுக்கு, அக்கா பிளஸ் ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லையா போறாங்க. அப்படி போகிற போது அடைக்கப்பட்ட ஒரு இடம், மேல ரூபப்பட்டு போடல, நாலு பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்குது? அடைக்கப்பட்டிருக்குது. அடைக்கப்பட்ட ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் சிறுநீர் வீட்டில் அடைக்கப்பட்ட இடத்தில் ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழித்தார்கள். மேல மட்டும் அடைக்காம இருந்துச்ச, மேல கொஞ்சம் ஏறும் போது இப்னு உமருடைய கண்ணு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தலையில மேல பட்டுருச்சு. அவங்க ரசூலுல்லாஹ் வந்து ஒன்னுக்கு போறாங்க, அதை மட்டும் அவர் பாக்குறாரு. அப்புறம் அவர் வந்து பின்வாங்கிறாரு. அவர் சொல்ற, இப்னு உமர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சிறுநீர் கழிக்கிற போது எந்த திசையில் இருந்தாங்கன்னு சொன்ன நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகத்தை பார்த்தேன், ஹாஜத்தில் ஒன்னுக்கு போயிட்டு இருந்தாங்க, முஸ்ததிபிரல் காபா, காபாவை பின்னோக்கியவர்களாக, சரியா, காபாவை பின்னோக்கியவர்களாக நபிகள் நாயகம் சிறுநீர் கழித்தார்கள் என்று சொல்றது யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அப்ப வீட்டில் அடைக்கப்பட்ட இடமாக இருந்தால் காபாவை முன்னோக்குவது பின்னோக்குவது தப்பு இல்லை, காபாவை முன்னோக்க பின்னோக்க செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த ஒரு ஹதீஸ் வருது. அது எங்க பொருந்து? வெட்டவெளி மைதானமாக இருந்தால் நீங்க காபாவை முன்னோக்கி பின்னோக்கி இருக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓலு செய்யறோம், ஓலுவை முறிக்கக்கூடிய காரியத்துல காற்று பிரிந்து விட்டால் ஓலு முறிந்து விடும், மாட்டு கருத்தி அல்ல. மலஜலம் கழித்து விட்டால் ஒது முறிந்து விடும், மாட்டு கடத்தி அல்ல. அதே சமயத்தில் ஒரு ஆண் ஒது செய்து விட்டு மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் ஒது முடியுமா முடியாதா என்கிற விஷயத்தில் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில், இமாம்களுக்கு மத்தியில் மாட்டு கருத்து இருக்கிறதா இல்லையா? இருக்குது. உதாரணமாக அதாவது ஒது வந்து முறிஞ்சிரும் என்று சொல்லக்கூடிய சகாபாக்கள் யார் என்று சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, ஒரு ஆண் ஒழு செய்து விட்டு மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் என்னவாகிவிடும்? ஒழு முறிந்து விடும் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர்கள் தரக்கூடிய சான்று ஆதாரம் என்னன்னு சொன்ன, இமாம் திருமிதி 77வது ஹதீஸா பதிவு பண்றாங்க, மன் மஸ்த தக்கரஹு ஃபலா யுஸல்லி ஹத்தா யதவல்லா. மன் மஸ்த தக்கரஹு, எந்த ஆண் மரும உறுப்பை தொட்டு விட்டாரோ சலாயு சொல்லி அவர் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், ஹத்தா யதவல்லா, எதுவரை? அவர் மறுபடியும் ஒழு செய்யும் வரை. சரியா? ஒரு ஆண் ஒழு செய்து விட்டு மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் அவர் மறுபடியும் ஒழு செய்யாதவரை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒழு செய்து விட்டு மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் ஒழு முடிந்து விடும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆண்டா இல்லையா? இந்த ஹதீஸ வச்சுதான் அபு ஹுரைரா முடிஞ்சிருங்கிறாங்க, ஆயிஷா நாயகி முடிஞ்சிருங்கிறாங்க, இமாம் அஹ்மத் முடிஞ்சிருங்கிறாங்க. ஆனால் இன்னும் சில இமாம்கள், இமாம் ஷாஃபியை போன்றவர்கள் அல்ல அல்ல ஒழு முடியாது. சரியா? அஹ்மது முறியுங்கிறாரு, இமாம் ஷாஃபி என்ன சொல்றாங்க? முடியாதுங்கிறாங்க. முடியாது என்று சொல்லிவிட்டு அவங்களா சொல்லல, அதுக்கு அவங்க ஆதாரத்தை தர்றாங்க. என்ன ஆதாரம் என்று சொன்னால் அதே இமாம் திருமிதி 78வது ஹதீஸ், நீ திருமிதியை படிச்சு பார்த்தீங்களா? 77ல ஒன்னு போடுவாரு, அதுக்கு மாத்தமா 78ல போடுவாரு. 78வது ஹதீஸ சொல்றாரு, ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு ஆடு ஒழு செய்து விட்டு தன்னுடைய மரும உறுப்பை தொட்டுவிட்டால் ஒவ்வொரு முறிந்து விடுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள், அது அவருடைய உடம்பின் ஒரு உறுப்பில் ஒரு உறுப்பு இல்லையா, ஒரு பாகத்தில் ஒரு பாகம் இல்லையா? மரும உறுப்பு என்பதும் அவருடைய உடம்புல என்னென்ன ஒரு உறுப்பு தானே அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன இருக்க, கைய மாதிரி கால் மாதிரி ஒரு சிதி விட்டு கையை தொட்டால் எப்படி ஒது முடியாதோ, ஒரு சிதி விட்டு காலை தொட்டால் எப்படி ஒது முடியாதோ, அது மாதிரி என்ன ஒது சிதி விட்டு மறுமறுப்பை தொட்டு விட்டால் ஒது முடியாது என்கிற கருத்துப்பட முடியாதுங்கிறாங்க. அப்ப ஒரு ஹதீஸ் முடியும் என்றும் இன்னொரு ஹதீஸ் முடியாது என்றும் மாறுபட்ட ஹதீஸ் இருக்கிறா இல்லையா? ரெண்டும் சரியா ஒன்னு சகி ஒன்னு லைவ் தள்ளிட்டு போயிடலாம், ரெண்டு சரியான ஹதீஸ் என்கிற போது இமாம் ஷாஃபியை போன்ற பெரிய இமாம்கள் இஹ்திலாஃபுல் அஹாதீஸ், ஹதீஸ்கள் முரண்பட்டு வந்தால், ஹதீஸ்கள் மாறுபட்டு வந்தால் எந்த ஹதீஸ்களையும் நிராகரித்து தள்ளுபடி செய்யாமல் ரெண்டு ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொண்டு எப்படி தீர்வு சொல்வது என்கிற ஒரு கலையை உருவாக்கி கிதாபுகளை எழுதிய இமாம் யார் என்று சொன்ன இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி, அவங்க சொல்றாங்க ரெண்டு ஹதீஸ் சரிங்க. இந்த ரெண்டு ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கிறனே, ரசூல்லா வந்து ஒரு முறியும் சொன்னாங்களே, இங்க முடியாது நாங்களே, அவ முடியாது என்ன அர்த்தம், கையை தொடுவது போன்று நீங்கள் காலையை தொடுவது போன்று சாதாரணமாக உறுப்பில் நீங்கள் கைப்பட்டு விட்டால் தொட்டு விட்டால் என்ன செய்யாது, ஒழு முடியாது. அங்க முடியும் எப்ப முடியும் என்று சொன்னால், அதற்கென்று ஒரு காம எண்ணத்தோடு இச்சை உணர்வோடு ஒருவன் ஒது செய்து விட்டு இச்சையோடு என்ன பண்ற, மருவஸ்தானத்தை தொட்டு விட்டால் என்ன ஒழு முறிஞ்சிடும். அப்ப முறியும் என்று சொன்னால் இச்சையோடு தொட்டால் முறிஞ்சு விடும் சரியா, முறியாது என்று சொன்னால் இச்சை இல்லாமல் சாதாரணமாக கைகாலை தொடுவதை போட்டு தொட்டு விட்டால் முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வைப்பது யாரே, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி இப்படி சொல்லி காட்டுறாங்களே. அப்ப இது வந்து ஹதீஸ் முரண்பட்டு வருது என்று நீங்கள் பேச முடியுமா? முரண்பட்டு வந்தால் எப்படி இமாம்கள் புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொண்டால் பிரச்சனை ஏறாது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க, கடைசி ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம எல்லாம் ஜனாசா தொழுகை தொழுவோம், ஜனாசா தொழுகையில ரெண்டு மாதிரியும் தொழுவலாமா இல்லையா, நாலு தக்பீர் சொல்லுவோம், நாலுக்கு ஹதீஸ் இருக்குது, அஞ்சுக்கு என்ன இருக்குது ஹதீஸ்ல வருது, ஆறுக்கு என்ன உண்டு ஹதீஸ்ல வருது, நம்ம குறைஞ்ச நாலு தக்பீர்ல வச்சுக்கிட்டோம் பரவாயில்ல, அதுவும் மார்க்கத்தை கூட. நான் கேட்கிறேன், ஜனாசா தொழுகை நாலு தக்பீருக்கு பிறகு மெதுவா தான் ஓதணுமா, முதல் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுவோம் ஜனாசா தொழுகையில, மன்னிப்பாயாக, இவர் மீது அன்பு காட்டுவாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, கபருடைய அகாவை விட்டு பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை கொடுப்பாயாக, முழுக்க முழுக்க என்ன அவருக்காக கேட்கக்கூடியதுவா. நாலாவதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அப்படியே சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்குது. நம்ம எல்லாம் இன்னைக்கு இமாம் வந்து மெதுவா தான் ஓதுவாரு, மாமூங்கள் நம்ம என்ன ஜனாதா தொழுகையில மெதுவா ஓதுவோம். நான் கேட்கிறேன், இமாம் வந்து ஜனாதா தொழுகையில சத்தமிட்டு ஓதியதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? ஆதாரம் இருக்குது. புகாரிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதா தொழுகை வச்சாங்க, என்ன பண்ணாங்க சத்தமிட்டு ஓதினார்கள். அத சொல்றது யார் தெரியுமா, ஒரு சஹாபி அமல் செஞ்சு காட்டாரு, மிக முக்கியமான சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் உடைய காலத்துல ஒரு சஹாபி ஊத்தா போயிட்டாங்க, இவர் துணை வைக்கிறாரு தக்பீர் கட்டி, முதல் முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூராவை சத்தமா ஓடுறாரு, ரெண்டாவது சலவாத்தை சத்தமா ஓடுறாரு, மூணாவது துஆவை சத்தமா ஓடுறாரு, நாலாவது சலாம் கொடுத்துறாரு. கொடுத்து விட்டு சொன்னார், நான் எப்படி ஏன் இப்படி செய்தேன் என்று சொன்னால், ஹாக்கதா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சத்தமாக ஓதினார்கள், ஹாதிஹி சுன்னா, இதுவும் ஒரு சுன்னா என்பதை நான் பதிய வைப்பதற்காக சத்தமாக ஓதிருக்கிறேன் என்று இப்னு அப்பாஸ் சொல்லிருக்கிறாங்களே. அவை அருமை சகோதரர்களே, ஒரு பல இமாம்கள் மெதுவாக ஓடுறாங்க, ஒரு பேச்சுக்கு ஜனாசா தொழுகிற ஒரு இமாம சத்தமா ஓடுறான்னு வைக்கல, நீங்க சண்டைக்கு போக தேவையில்லை, அதுவும் என்ன கூடும் அதுக்கும் அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவையின் அருமை சகோதரர்களே, சில நேரங்களில் ரெண்டு விதமா ஹதீஸ் வரலாம், ரெண்டு விதமா ஹதீஸ் இருக்கிற போது இதுவும் கூடும் அதுவும் கூடும் என்ற முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, இல்ல ஒரு ஹதீஸ தூக்கணும் தள்ளுபடி செய்யணும் என்கிற ரீதியிலையும் அது சண்டை போடக்கூடிய ரீதியிலே வருவது என்ன மார்க்கம் அல்ல. இப்படி மார்க்கத்தை இஸ்லாம் கட்டுத்தரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே உஹத் போர் விஷயத்துல அந்த முனாஃபிக்கீன் செய்யப்பட்டது கருத்து வேறுபாடு வந்துச்சு என்பதை புரிந்து கொண்டு கருத்து வேறுபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரோக்கியமா அணுகினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டார்களோ, இமாம்கள் எப்படி அந்த கருத்து வேறுபாடுகளை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டார்களோ, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா சல்லைத் அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மது கமா பாரக் அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய முதல் ஹுதுபாவுல மாறுபட்ட ஹதீசுகள் வருகிற போது எப்படி அணுகணும் என்று பார்த்திருக்கிறோம். இரண்டாவது ஹுதுபாவுல நம்ம வழக்கமாக துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துடைய துவாவுக்கு முன்னால என்ன முக்கியமான அறிவிப்புன்னு சொன்னா, ரெண்டு முக்கிய அறிவிப்புகள். முதல்ல வந்து மாஷாலா நம்ம பக்கத்துல பள்ளிவாசல ஒட்டி இட வாங்கி பள்ளிவாசல் கட்டுமானம் வந்து மரமலர்ந்து ஆகிக்கிட்டு இருக்குது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இதுக்காக நம்ம உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, நிர்வாகத்துல வந்து போதிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்கிறனால அல்லாஹ்வுடைய உதவிக்கு பிறகு உங்களுடைய உதவி வச்சு தான் செய்ய முடியும், பள்ளிவாசல வந்து முழுசா பண்ண முடியும் என்கிற ரீதியில நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை தேடி வருவோம். நீங்க வந்து நீங்க நிறைய உதவி செய்யுங்க. ஒருவேளை இல்லாட்டியா வராட்டியான நீ உங்களுடைய உதவி மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிந்த சகோதரர்கள் நண்பர்கள் சொந்தக்காரவங்க நிறைய தொடர்பு இருப்பீங்களா இல்லையா, உங்களுடைய வியாபார தொடர்பு குடும்ப தொடர்பு நிறைய நட்பு வட்டாரங்கள் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லி நிறைய பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது, உங்களால் முடிந்தவரை அதிகப்படியாக நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு. இரண்டாவது அறிவிப்பு, நம்ம வந்து புனிதமிக்க ரமலான் மாதத்தை நெருங்கக்கூடிய காரணத்தால நோன்பு கஞ்சி நம்ம காட்சி மக்களுக்கு அந்த விநியோகம் பண்ணுவோமா இல்லையா, அதுக்காக ஒரு நோன்பு கஞ்சியுடைய ஒரு நாளுடைய செலவு 3000 ரூபாய். அந்த நோன்பு கஞ்சிக்காக யாருக்கு உங்களால முடியுமோ அந்த நோன்பு கஞ்சிக்கு 3000 ரூபாய் என்ன செய்யுங்க, ஒரு நாளுடைய செலவுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதையும் சொல்லி, இந்த வாரத்துடைய துவா ரமலான் மாதம் இறங்கக்கூடிய காரணத்தால ரமலானை ஒட்டி தௌபா இஸ்திக்ஃபாரை ஒட்டி ஒரு துவாவை நான் பதிவு செய்யறேன். ரமலான் மாசம் வர ஆரம்பிச்சுட்டால நம்ம வந்து நிறைய தௌபா செய்ய ஆரம்பிச்சுக்கிறோம் இல்லையா, மன்னிப்பு நிறைய கேட்கணும், நன்மை அதிகமா செய்யணும், நம்முடைய திருத்தத்தை நம்முடைய முன்னேற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். இதுதான் ரமதான் தரக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும். இதுல ரமதான் மாதம் நெருங்கினால நம்ம அதிகமா அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு அந்த தௌபா என்பதை எந்த வார்த்தையில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல கடைசியாக இறக்கி அருளப்பட்ட சூரா சூரத்து நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இதாஜா நஸ்ருல்லாஹ் என்ற ஒரு சூரா. அதுல இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால், வராய் தன்னாச நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள், எதுகுலூன ஃபீதீன் இல்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்த வண்ணமாக என்று சொல்லிவிட்டு, எனவே நபியே நீங்கள் இரண்டு காரியங்களை பண்ணுங்கள், இரண்டு இபாதத்துகளை பண்ணுங்கள். முதல் இபாதத்து என்ன, நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். இரண்டாவதாக வஸ்தகஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று பேசுகிறான். இந்த சூரா இறங்குற உனையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையால் தஸ்பீஹ் செஞ்சாங்க, எந்த வார்த்தையால் அல்லாஹ்ட்ட வந்து தௌபா செஞ்சாங்க என்று சொன்னால், சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, மறுபடியும் ஞாபகமூட்டுகிறேன், சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் அக்ஃபிர்லி என்கிற வார்த்தையில் நபிகள் நாயகம் தௌபா செஞ்சாங்க, தஸ்பீஹ் செஞ்சாங்க. இந்த தௌபாவை வெறுமனை கையேந்தி மாத்திரம் கேட்கவில்லை, தூளகையில ருக்கு பண்றமே, நீங்கள் ருக்குவில சுபஹான ரப்பியல் அலீம் என்று ஓதுவதற்கு பதிலாக எதை ஓதிக்கொள்ளலாம், ருக்குவில இதை நீங்க ஒரு சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி என்பதை நீங்க ருகூவில ஓதிக்கொள்ளலாம். ருகூவில் மாத்திரமல்ல ஃபீ சுஜூதிஹி நபிகள் நாயகம் சுஜூதில சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி என்று ஓதிக்கிறார்கள். என்ன பொருள் என்று சொன்னால், சுபஹானக அல்லாஹும்ம அல்லாஹ்வே நீ பரிசுத்தமானவன், ரப்பனா வ பிஹம்திக எங்களுடைய ரப்பே உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறோம், அல்லாஹு மகஃபிரலி அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக என்கிற அழகான துவா. இதை இமா புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4967 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப என் அருமைய சகோதரர்களே, இது போல நபிகள் நாயகம் ஹதீஸ்களை சொல்லுகிற போது, துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களே, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இதுபோன்று தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.